கனவும் யதார்த்தமும். பாரிஸில் படித்துக் கொண்டிருந்த புரோன்யாவும் குடும்பத்தின் நிலையை உணர்ந்தவராக இருந்தார். கவனமாக உண்மையான அக்கறையோடு மருத்துவம் படித்தார். புரோன்யா எழுதிய அந்த மருத்துவப் படிப்புக்கான இறுதித் தேர்வில் 1000 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். புரோன்யாவையும் சேர்த்து அவர்களில் பெண்கள் 3 பேர்தான். புரோன்யா மருத்துவத் தேர்வில் வெற்றி பெற்றார், மருத்துவரானார். புரோன்யா படித்துக் கொண்டிருந்தபோது காஷ்மீர் லுஸ்கி என்பவரை சந்தித்தார். அவர் ஒரு போலீஸ் விடுதலைப் போராட்ட வீரர். அரசியல் போராட்டத்தில் ஈடுபட்டு போலந்தை விட்டு பிரான்சுக்கு வந்தவர். அவர் ஒரு சோஷலிசவாதி. பழமை சிந்தனைகளையும் பழமைவாதிகளையும் வெறுப்பவர். அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருந்தார் புரோன்யா. அக்கா புரோன்யாவிடம் இருந்து கடிதம் வந்துவிட்டது. பாரிஸுக்கு புறப்படவும் தயாராகிவிட்டார் மேரி. அப்பொழுது மேரியின் தோழி ஒருவர் சொன்னார், மேரி, உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் கிரேக்க பல்கலைக்கழகத்தில் சீட் கிடைக்குமே, நீ ஏன் பாரிஸ் அது இதுன்னு அலையணும்?
சிநேகிதியின் இந்த யோசனை சரியென்றே பட்டது. ஆனால் கிரேக்க பல்கலைக்கழகத்தில் சேர்த்துக்கொள்வார்களா என்கிற சந்தேகமும் மேரிக்கு இருந்தது. இருந்தாலும் முயற்சி செய்து பார்த்துவிடலாம் என்ற முடிவுக்கு வந்தார். கிரேக்க பல்கலைக்கழகத்துக்கு போனார். அதன் தலைவரை சந்தித்தார். தன் சான்றிதழ்களை காட்டினார். அறிவியல் துறையில் தனக்கு ஒரு சீட் வேண்டுமென்று கேட்டார். எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கிரேக்க பல்கலைக்கழகத்தின் தலைவர் இப்படி சொன்னார், பெண்களுக்கு விஞ்ஞானம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால என்னால் உங்களோட வேண்டுகோளை நிறைவேற்ற முடியாது. உங்களுக்காக வேணும்னா ஒரு சீட் தரேன். விஞ்ஞானத்தில் இல்லை, சமையல் கலையில் சேர்ந்துக்கிறீங்களா? நொந்து போனார் மேரி. எந்த பதிலும் சொல்லாமல் வெளியே வந்தார். வீடு நோக்கி நடந்தார். 1891 நவம்பர் மாதத்தில் பாரிஸுக்கு பயணமானார் மேரி. அப்போதுதான் 24 வயதில் அடியெடுத்து வைத்திருந்தார். டிக்கெட் எடுத்துக்கொண்டு ரயில் ஏறினார் மேரி. 3 பயணம் செய்து பாரிஸ் வந்தடைந்தார். பாரிஸ் ரயில் நிலையத்தில் புரோன்யாவும் காஷ்மீரும் காத்திருந்தார்கள். மேரியை வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அதுவரை மரியா என்றிருந்த அவருடைய பெயர் பிரான்ஸ் நாட்டு வழக்கப்படி மேரி என்று மாற்றி வைக்கப்பட்டது. சர்போன் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். அந்த பல்கலைக்கழகத்தில் அவர் தேர்ந்தெடுத்த பாடங்கள் கணிதமும் இயற்பியலும். ஆரம்பத்தில் படிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டார் மேரி. அதற்கு காரணமும் இருந்தது. பள்ளி இறுதி வகுப்பு படித்து முடித்த பிறகு 6 தனக்குத்தானே படித்துக் கொண்டிருந்ததால் ஒரு மிகப்பெரிய விரிசல் அவருக்கும் கல்விக்கும் நடுவே இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேல் பிரெஞ்சு மொழியில் அவருக்கு நல்ல ஞானம் இருந்தாலும் சர்போன் பல்கலைக்கழகத்தில் அவருடன் படித்த மாணவர்களும் பேராசிரியர்களும் பேசும் பிரெஞ்சு மொழி வேறு மாதிரியானதாக இருந்தது. பாரிஸுக்குப் போன புதிதில் மேரி தன் சகோதரி புரோன்யாவின் வீட்டில்தான் தங்கியிருந்தார். காஷ்மீர் லுஸ்கியின் வீட்டிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு குதிரையிலோ பஸ்ஸிலோ போக 1 ஒரு நாளைக்கு 2 பயணத்திலேயே கழிந்துவிடும். இது பெரிய பிரச்சனையாக இருந்தது மேரிக்கு. 2 எவ்வளவு படிக்கலாம், எழுதலாம் என்று நினைப்பார் மேரி. அதோடு குதிரையிலோ பஸ்ஸிலோ போகவும் பணம் வேண்டுமே. இன்னொரு தொந்தரவும் புரோன்யாவின் வீட்டில் மேரிக்கு இருந்தது. போலந்துக்காரர்களுக்கு லுஸ்கியின் வீடுதான் முக்கியமான சந்திக்கும் இடம். ஆட்கள் வந்த வண்ணமும் போன வண்ணமுமாக இருப்பார்கள். மேரியால் அமைதியாக உட்கார்ந்து படிக்கவே முடியாது. காஷ்மீர் லுஸ்கி அந்த ஊரில் ஒரு பெயர் பெற்ற மருத்துவர். எனவே அவரை பார்க்க நோயாளிகளும் வந்தபடி இருப்பார்கள். சில சமயங்களில் நள்ளிரவில் கூட நோயாளிகள் கதவை தட்டுவது உண்டு. நோயாளிகளும் விருந்தினர்களும் வராத சமயங்களில் காஷ்மீர் லுஸ்கி ஒரு பியானோவின் முன் அமர்ந்து வாசிக்க ஆரம்பித்து விடுவார். இவையெல்லாம் மேரிக்கு மிகவும் தொந்தரவாக இருந்தன. எனவே சில மாதங்களிலேயே அங்கிருந்து வெளியேறினார். பல்கலைக்கழகத்துக்கு அருகே இருந்த லத்தீன் குவார்ட்டர் என்கிற இடத்தில் ஓர் அறையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு தங்கினார். அந்த அறையில் எந்த வசதியும் இல்லை. வாடகை குறைவு என்ற ஒரே காரணத்துக்காக அங்கே அறையெடுத்து தங்கியிருந்தார் மேரி. அவர் இருந்த அறைக்கு பக்கத்தில் மாணவர்களும் டாக்டர்களும் அதிகாரிகளும் தங்கியிருந்தார்கள். பிறகு அந்த அறையை காலி செய்துவிட்டு ஒரு மாடியில் போய் தங்கினார். அது நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களின் வேலைக்காரர்கள் தங்கும் அறையைப் போல இருந்தது. அந்த அறைக்காக மாதத்துக்கு 15 or 20 பிராங்குகள் பணத்தை கொடுத்துவிட்டு ஒரு மூலையில் முடங்கிக் கிடந்தார் மேரி. சரியான காற்றோட்டமும் வெளிச்சமும் அந்த அறையில் இல்லை. வீட்டில் தூசி வந்து அடைந்தபடி இருக்கும்.
சுத்தம் செய்வதற்காக தனியாக ஆளையும் போட முடியாது. அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க மேரியிடம் பணம் இல்லை. ஒரே வசதி, மேரிக்கு போக்குவரத்து செலவு இல்லை. நடந்தே சர்போன் பல்கலைக்கழகத்துக்கு போகலாம். மேரி கோடை